SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஆஸ்திரேலிய எழுத்தாளர்களில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கும் எழுத்தாளர் சங்கரி சந்திரன் சாய் டைம் அட் சினிமன் கார்டன்ஸ் என்ற தலைப்பில் மூன்றாவது நாவலை அண்மையில் வெளியிட்டுள்ளார். அவரது நாவல் குறித்தும் அந்த நாவலின் பின்னணி குறித்தும் சங்கரி சந்திரன் மனம் திறந்து பேசுகிறார். ஆங்கிலத்தில் சங்கரி சந்திரன் வழங்கிய பதில்களுக்கு தமிழில் குரல் கொடுப்பவர் ரேணுகா துரைசிங்கம். வணக்கம் சங்கரி சந்திரன்.
வணக்கம் சஞ்சன், thank you very much for having me.
சங்கரி, கடைசியாக சாங் ஆஃப் த சன் காட் என்ற உங்களது முதல் நாவல் நீங்கள் வெளியிட்ட பின்னர் இந்த வானொலிக்காக உங்களை நேர்கண்டிருந்தேன். இப்பொழுது மூன்றாவது நாவல் சாய் டைம் அட் சினமன் கார்டன்ஸ் என்ற உங்களது மூன்றாவது நாவலை வெளியிட்டிருக்கிறீர்கள். எனது பார்வையில் இந்த நாவல் நான்கு கருப்பொருட்களை அழகாக பின்னி பிழைத்து இந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது. உங்களது பார்வையில், உங்கள் வார்த்தைகளில் இந்த கதை சாய் டைம் அட் சினமன் கார்டன்ஸ் எது பற்றியது என்று கூறுங்கள்.
இந்த கதை சிட்னி நகரில் அமைந்துள்ள ஒரு கற்பனை புறநகரில் இருக்கின்ற சினமன் கார்டன்ஸ் என்ற முதியோர் இல்லத்தில் வாழ்பவர்கள் மற்றும் அங்கு வேலை செய்பவர்கள் பற்றிய கதை. ஆஸ்திரேலியாவில் தற்போது இருக்கின்ற இன பாகுபாடு மற்றும் இந்த முதியோர் இல்லத்தில் வாழ்கின்றவர்கள் இளவயதில் இலங்கையில் அனுபவித்த பாகுபாடுகள் குறித்த நினைவுகளின் மீட்டல் என்றும் கூறலாம். எனது முதல் நாவல் சாங் ஆஃப் த சன் காட் எனது பூர்வீக நாட்டின் மீதான எனது அன்பை வெளிப்படுத்துகிறது என்றால், இந்த கதை சாய் டைம் அட் சினமன் கார்டன்ஸ் நான் புகுந்த நாடான ஆஸ்திரேலியா மீது எனக்குள்ள காதலை வெளிப்படுத்தும் ஒரு நாவல் என்று சொல்லலாம்.
இந்த கதையில் வருகின்ற கதாபாத்திரம் ஒரு வேளையிலே ஒரு கருத்தை கூறுகிறார். நாம் சொல்லுகின்ற கதைகள் எல்லாம் நாம் கட்டுகின்ற கோயில்கள் என்று. இதுவரை நீங்கள் மூன்று பெரிய கோயில்களை கட்டியிருக்கிறீர்கள். இந்த மூன்றாவது கோயில் மக்களிடமிருந்து எப்படியான வரவேற்பை பெற்றிருக்கிறது?
This temple has been really warmly received, Sanjan. It's been wonderful.
இந்த நாவல் எதிர்பார்த்ததை விட அதிக வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆஸ்திரேலியாவில் வாழும் பல்வேறு பின்னணி கொண்ட மக்களிடமிருந்தும் இந்த நாவலுக்கு அதிகப்படியான ஆதரவு கிடைத்திருக்கிறது. இந்த நாவலில் எழுப்பப்பட்டுள்ள பல கேள்விகளுக்கு விடை காணும் முயற்சியில் அவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியான செய்தி.
மீண்டும் உங்கள் நாவலில் வருகின்ற ஒரு கதாபாத்திரத்தினூடாக, நில உடைமை என்பது சட்டத்தின் 1/10 என்றும், வரலாறு எப்படி எழுதப்படுகிறது என்பதில் தான் எதிர்காலத்தின் 1/9 தங்கியிருக்கிறதும் என்று கூறுகிறீர்கள். ஆஸ்திரேலியாவில் இனப்பாகுபாடு என்பது இந்த நாவலில் ஒரு மிகப்பெரிய கருப்பொருள். எதிர்காலத்தில் இனப்பாகுபாடு ஆஸ்திரேலியாவில் இருக்குமா? இருந்தால் எந்த வடிவத்தில் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
I think that my children's generation is getting better and is much more.
எதிர்காலத்தில், குறிப்பாக அடுத்த சந்ததியினரை எடுத்துக்கொண்டால், இனப்பாகுபாட்டை அவர்கள் கையாளும் முறை வித்தியாசமானதாக இருக்கும். இனப்பாகுபாடு பல்வேறு வழிகளில் தோன்றுகின்றன. இனப்பாகுபாட்டை படிப்படியாகத்தான் அகற்ற முடியும். எனது அனுபவத்தில் இனப்பாகுபாட்டை நான் தனிப்பட்ட முறையில் அனுபவித்திருக்கிறேன். பரந்துபட்ட சமுதாய அளவில் நிகழ்வதையும் பார்த்திருக்கிறேன். இந்த நாட்டிலும் பெருவாரியாக பார்த்திருக்கிறேன். ஆனால் அதை பற்றி எப்படி வெளியே பேச முடியும் என்று தெரியாமல் மனதுக்குள் தவித்திருக்கிறேன். ஆனால் எனது பிள்ளைகள் அதனை எவ்வாறு கையாள வேண்டும் என்று சிறு வயதிலிருந்து பேச ஆரம்பிப்பார்கள்.
Have those conversations much earlier in their lives and much more honestly and openly in their lives.
இந்த நாவலில் வருகின்ற முக்கிய கதாபாத்திரமான மாயா, அவர் முந்தைய சந்ததியை சேர்ந்தவர். ஒரு எழுத்தாளராக வருவதற்காக தனது உண்மை அடையாளத்தை மறைத்து சேரா பேர்ன்ஸ் என்ற புனைப்பெயரில் ஆஸ்திரேலியாவில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் என்று மிளிர்கிறார். ஒரு எழுத்தாளராக சங்கரி சந்திரன் ஆஸ்திரேலியாவில் பாகுபாட்டை எதிர்கொண்டாரா?
Absolutely, I think so. And I sort of described Maya as a better version of myself in 40 years.
இந்த கதையில் வரும் மாயா என்கிற பாத்திரம் எனது அனுபவத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது. ஒரு 40 வருடங்களில் நானும் பரந்த சிந்தனை உள்ள ஒரு மாயாவாக மாறுவேன் என்று நம்புகிறேன். சாங் ஆஃப் த சன் காட் என்ற எனது முதல் நாவலை எழுதி அதை பிரசுரிக்க தயாரான போது இதனை நான் நேரடியாக அனுபவித்தேன். அந்த நாவல் நல்ல கதை என்று கூறிய பல பிரசுர நிறுவனங்கள் ஆஸ்திரேலியா குறித்த கதை இல்லை என்றும், இங்கே அது பிரபலமாகாது என்றும் கூறி பிரசுரிக்க மறுத்துவிட்டார்கள். நான் கூறிய கதை இலங்கை பின்னணி கொண்டதாக இருந்தாலும் அது ஆஸ்திரேலியர்களின் கதைதான். காலனித்துவ ஆட்சி, குடியேற்றம், இடப்பெயர்வு என்பன குறித்து அந்த கதையிலேயே எழுதியிருந்தேன். என்னை பொறுத்தவரை இவை எல்லாம் ஆஸ்திரேலியர்கள் பலர் அனுபவிக்கும் கதைகள். ஆகையால் அது ஒரு ஆஸ்திரேலிய கதைதான். த பேரியர் என்ற தலைப்பிலான எனது இரண்டாவது நாவல் எழுதும் போது ஆஸ்திரேலிய பிரசுர நிறுவனம் அதனை பிரசுரிக்க வேண்டும் என்ற காரணத்தால் பல பெயர்களையும் சம்பவங்களையும் மாற்றி எழுதி கொண்டேன். இப்பொழுது அதையெல்லாம் கடந்து விட்டேன் என்று நினைக்கிறேன். இந்த நாவலை எழுதிய போது எனக்கு நான் உண்மையாக இருக்க விரும்பினேன். அதன் விளைவுதான் சாய் டைம் அட் சினமன் கார்டன்ஸ் என்ற இந்த நாவல்.
ஒரு தாயிடம் அவரது குழந்தைகளில் அவருக்கு மிகவும் பிடித்தமான குழந்தை எது என்று கேட்பது போன்ற ஒரு கேள்விதான் இது. ஆனால் இந்த நாவல் சாய் டைம் அட் சினமன் கார்டன்ஸ் என்ற நாவலிலே வருகின்ற கதாபாத்திரங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாத்திரம் யார் என்று கூறுவீர்கள்?
That is indeed a very difficult question. I do think Maya is probably my favorite character because she
அது ஒரு கடினமான கேள்விதான். எனது மனதிலே மாயா தான் எனக்கு பிடித்த கதாபாத்திரம் என்று சொல்ல வேண்டும். தனது உண்மை அடையாளத்தை மறைத்து ஆஸ்திரேலிய பெயர் ஒன்றை புனே பெயராக கொண்டு எழுத்துலகில் அவர் பிரகாசிக்கிறார். அவருடன் மாயாவின் தகப்பனும் ஒரு தொல்லியல் ஆய்வாளருமான டாக்டர் ஸ்ரீஸ்கந்தராஜா. கலாச்சார அழிவுகள் பற்றியும் சரித்திரம் எவ்வாறு மாற்றப்படுகிறது என்பது பற்றியும் நாம் அறிந்து கொள்கிறோம். இலங்கையிலும் ஆஸ்திரேலியாவிலும் உண்மைகளை மறைத்து சரித்திரம் எப்படி மாற்றி எழுதப்படுகிறது என்று அறிந்து கொள்கிறோம். சரித்திரத்தை மாற்றி எழுதுவதன் மூலம் எப்படி ஒரு இனம் இன்னொரு இனத்தை ஓரங்கட்ட முடிகிறது என்பதையும் அவர் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இலங்கையின் வரலாற்றையும் அரசியலையும் சரித்திரத்தையும் எனக்கு எடுத்துரைத்த எனது மாமா ஒருவரை மனதில் வைத்து டாக்டர் ஸ்ரீஸ்கந்தராஜா உருவாக்கப்பட்டார்.
After my uncle in New York, from whom I have learnt so much of Tamil history and Tamil politics, it's through that particular character, the archaeologist, that we are able to explore that particular theme.
இது SBS தமிழ், நமது மொழியில் நமது ஆஸ்திரேலியா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் வழக்குரைஞர், நான்கு குழந்தைகளுக்கு தாயார், சாய் டைம் அட் சினமன் கார்டன்ஸ் என்ற நாவல் உட்பட மூன்று நாவல்களை எழுதியிருக்கும் எழுத்தாளர் சங்கரி சந்திரன் அவர்கள். நீங்கள் இலங்கையில் பிறக்கவில்லை, இங்கிலாந்தில் பிறந்து கேன்பராவில் வளர்ந்திருக்கிறீர்கள். இருந்தாலும் இலங்கையில் இடம்பெற்ற போர் குறித்த பல விடயங்களை நுணுக்கமாக, மிக மிக நுணுக்கமாக வெளிக்கொணர்ந்திருக்கிறீர்கள். அந்நாட்டு மக்களுக்கிடையில் எப்படி முரண்பாடு ஏற்பட்டது என்பதையும் அது குறித்த சரித்திரத்தையும் சம்பவங்களையும் அழகாக கோத்திருக்கிறீர்கள். இந்த சிந்தனை உங்களுக்கு எங்கிருந்து வந்தது?
Yeah, that's a good question. When I wrote this novel, in fact, all of my novels begin really as something that I'm writing for my children. And then I find myself sort of expanding that.
எனது குழந்தைகளை மனதில் வைத்து தான் முதலில் நான் இந்த கதைகளை எழுதுகிறேன். ஆனால் இந்த கதைகளை பலர் அறிந்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவை எழுதப்படும் விதத்தை பின்னர் விரிவுபடுத்துகின்றேன். எனது முதல் நாவலான சாங் ஆஃப் த சன் காட் எழுதும் போது சரித்திரத்தில் நிகழ்ந்தவற்றை உண்மையாக எழுத வேண்டும் என்ற காரணத்தால் ஆழமான ஆராய்ச்சிகள் செய்திருந்தேன். சட்டத்துறையில் நான் பயிற்சி பெற்றிருக்கும் காரணத்தால் எதையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராயும் சிந்தனை என்னுள் விதைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் தமிழர்களுக்கு நிகழ்ந்தவற்றை சரித்திர பிழைகள் எதுவும் இல்லாமல் எழுத வேண்டும் என்ற காரணத்தால் அந்த நூலை எழுதும் போது விரிவான ஆராய்ச்சி செய்திருந்தேன். எங்காவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு தவறை ஒருவர் சுட்டிக்காட்டி அதனால் முழு நாவலிலும் சொல்லப்படுகின்ற வரலாறு தவறானது என்று கூறக்கூடாது என்பதற்காக மிகவும் அவதானமாக இருந்தேன். நான்கு சந்ததியினர், மூன்று கண்டங்கள், 70 ஆண்டுகள் என்று விரிந்து பரந்து இருந்தது அந்த நாவல் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஆகையால் இந்த நாவலை எழுதும் போது புதிதாக நான் ஆழமான ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. அது மட்டுமல்ல, எனது குடும்பத்தில் பலர் சரித்திரத்தையும் அரசியலையும் ஆழமாக அவதானித்து தொடர்ந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வந்ததாலும் அவர்களும் நல்ல கதை சொல்லிகளாக இருந்ததாலும் இந்த நாவலை எழுதுவதற்கு நான் அதிகம் சிரமப்படவில்லை. யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டமை இந்த நாவலின் ஒரு முக்கிய கருப்பொருளாக இருக்கிறது. தமிழர்கள் பலரது மனதில் ஆழமாக அது பதிந்திருக்கிறது. இலங்கையில் பிறந்து வளர்ந்திருக்காவிட்டாலும் தமிழர்கள் பலரின் மனதில் ஆழமாக அது பதிந்திருக்கிறது. இந்த நாவலை எழுதுவதற்கு இனம் குறித்தும் இனப்பாகுபாடு குறித்தும் பல ஆராய்ச்சிகளை செய்திருந்தேன். அதில் இருக்கும் சிறு சிறு விடயங்கள் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும் என்ற காரணத்தால் இந்த நூலை எழுதும் போது பல ஆராய்ச்சிகள் இனம் குறித்தும் இனப்பாகுபாடு குறித்ததுமாக இருந்தது.
For the canon on race, why dream small when you can dream big? If I was going to reach for the canon on race, then I really needed to know and think and read and research and challenge my language and my articulation of those issues. And so that was where I spent a lot more of my research time on this particular novel.
ஆஸ்திரேலியாவில் இனப்பாகுபாடு பற்றி பேசும்போது பல சிலைகள் கேப்டன் குக் அவர்களுக்கு நாடு முழுவதும் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் பிரிட்டிஷ் காலனித்துவத்தை எதிர்த்து போராடிய பூர்வீக குடிமக்களில் குறிப்பிடத்தக்க ஒருவரான பெமல்வே அவர்களுக்கு ஒரே ஒரு சிலை மட்டும்தான் ஆஸ்திரேலியா முழுவதிலுமே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கதையிலே கேப்டன் குக் அவர்களுடைய சிலை முதியோர் இல்லத்தில் வாழ்பவர்களால் கீழே விழுத்தப்பட்டு அகற்றப்படுவது ஒரு முக்கிய கருப்பொருளாக நாவலின் இரண்டாம் பாகத்திலே மாறுகிறது. ஒரு சிலையை தகர்த்து நாவலை நகர்த்துவது என்பதை அழகாக புனைந்திருக்கிறீர்கள். இந்த சிந்தனை உங்களுக்கு எங்கிருந்து வந்தது?
I needed an inciting incident. Yeah, so it's a technical term for something that sets off the action in a novel. And I knew that I needed an inciting incident related to race. And I had toyed with a few different ideas, and one of them was the idea of...
இந்த நூலிலே விறுவிறுப்பை கூட்டுவதற்காக ஒரு சம்பவம் தேவைப்பட்டது. பல நிகழ்வுகளை யோசித்து பார்த்தேன். அந்த சம்பவம் இனம் இன பாகுபாடு குறித்ததாக இருக்க வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் முதியோர் இல்லத்தில் வாழ்பவர்கள் சீர்குலைக்கும் நோக்கத்துடன் ஒன்றை செய்யக்கூடாது என்று மனதில் நினைத்து கொண்டேன். இந்த கதையில் வருகின்ற ஒரு கணவன் மனைவிக்கிடையே ஒரு சச்சரவு ஏற்படும் போது அந்த மனைவி மீது வெறுப்பு கொண்ட கணவன் ஒரு தனிப்பாதையில் செல்ல ஆரம்பிக்கிறான். குடும்ப வன்முறை பற்றிய ஒரு காட்சியை உருவாக்கியிருந்தேன். அதில் வன்முறை மிக அதிகமாக இருந்தது போல் எனக்கு தெரிந்தது. அதனை திருத்தி எழுதும் வேளையில் அமெரிக்காவில் ஜார்ஜ் ஃப்ளாய்டு கொல்லப்பட்ட சம்பவம் நடந்தது. பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்ற பிரச்சாரம் அமெரிக்காவிலும் இங்கும் பரவ ஆரம்பித்தது. பல சிலைகள் உடைக்கப்பட்டன. இந்த சம்பவங்கள் எனக்கு உத்வேகமாக அமைந்தன. ஒரு வயது வந்த தொல்லியல் ஆராய்ச்சியாளர் இந்த முதியோர் இல்லத்தில் வசிப்பவர்களின் உதவியுடன் ஒரு பெரிய வெண்கல சிலையை எப்படி உடைத்து வீழ்த்த முடியும் என்று ஆராய்ந்தேன். ஆனால் அவர்கள் செய்கையில் கீழ்த்தனம் இருக்கக்கூடாது என்று நான் நினைத்தேன். இது பற்றிய ரசாயன செயல்முறையை அறிந்து கொண்டேன். எத்தனை கயிறுகள் வேண்டும், எப்படி அதை இழுக்க வேண்டும் என்பவற்றையும் தெரிந்து கொண்டேன். யாராவது எங்காவது சிலையை விழுத்த வேண்டும் என்றால் என்னிடம் கேட்கலாம்.
Educational experience for me trying to work that out. So if anybody needs to know how to take down a statue, I'm your girl.
மிகவும் அழகாக அதனை சேர்த்து கதையை நகர்த்தியிருக்கிறீர்கள். அதற்காக வாழ்த்து கூறுவதற்காகத்தான் இந்த கேள்வியை கேட்டிருந்தேன்.
Thank you, Sanjan.
இந்த கதையில் வருகின்ற முக்கிய பாத்திரம் சேரா பர்ன்ஸ், அவரது எதிர்காலம் என்ன?
சேரா பர்ன்ஸ் தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்துவார் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் மாயா தனது சொந்த பெயரில் தனது கருத்துக்களை பகிர ஆரம்பிப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
இறுதியாக சங்கரி சந்திரனின் எதிர்கால திட்டங்கள் என்ன?
சங்கரி சந்திரன் is working hard at her next novel.
சங்கரி சந்திரன் தனது நான்கு குழந்தைகளை கவனிக்கும் அதே வேளையில் அடுத்த நாவலுக்கும் தயாராகி வருகிறார். ஒரு பெரிய நிறுவனத்தில் ஹெட் ஆஃப் சஸ்டெயினபிலிட்டி என்ற பொறுப்பிலும் பணியாற்றி வருகிறார்.
நல்லது. உங்களது நேரத்திற்கும் கருத்துகளுக்கும் மிக்க நன்றி சங்கரி சந்திரன். உங்களது எதிர்கால திட்டங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
Thank you, Sanjan. It's always a pleasure to be here with SBS and you.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு. லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.